ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 34. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மிருத்யு சர்வஹரஷாஹம் புத்வஷ்யா பவிஷ்யதம் கீர்த்தி ஸ்ரீவாக்ச நாரீணாம் ஸ்மிருதி மேதா திருதாஶ்ரமஹம் மிருத்யு சர்வஹரஷாஹம் புத்வஷ்யா பவிஷ்யதம் கீர்த்தி ஸ்ரீவாக்ச நாரீணாம் ஸ்மிருதி மேதா திருதாஶ்ரமஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். நானே எல்லாவற்றையும் அளிக்கும் மரணம், உருவாக்குபவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. பெண்களின் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானஞ்சனசலாகயா சக்ஷரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதீம் பாஷாத தேசதாரணிம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயம் பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகிம். ஜய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 34 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் பகவானுடைய வைபவங்களை பற்றி கூறிக்கொண்டே வருகின்றார். இந்த பதத்தில் கூறுகின்றார், உருவாக்குபவனும் அளிக்கும் மரணம் எல்லாவற்றும் நான் என்பதை பற்றி பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். நம்ம அறிவியல் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுடைய சரீரம் இறந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் நிறைய அணுக்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. நம்மளுடைய சரீரத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நிறைய அணுக்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. அதே சமயத்தில் நிறைய அணுக்கள் இறந்து கொண்டும் வருகின்றன. ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா இறந்து கொண்டே தான் வருகின்றன. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இனிப்பு பண்டத்தை ஒரு இடத்துல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எறும்புகள்லாம் வந்து மிக்கும். எறும்புகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி 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 என்ன பண்ணும், எல்லா எறும்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு 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 சாப்பிடும். அப்புறம் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இனிப்பு இருந்த மாதிரியே இருக்கவே இருக்காது. அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோம். இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஐஸை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வெளியில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், உருக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருக உருக ஆரம்பிச்சு உருக ஆரம்பிச்சு உருக ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐஸு அந்த ஐஸு கட்டி என்ன பண்ணோம், அந்த ஐஸு கட்டி இருந்ததே மறைஞ்சி தனியாக போயிடும். அதுபோல் இந்த மனித இந்த சரீரம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு இனிப்பை வச்சா இந்த எறும்பு கடிச்சு 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 அந்த இனிப்பே கடைசியில் இல்லாமல் போய் விடுகிறதோ, அதுபோல் இந்த சரீரமும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் கொஞ்சமே அழிந்து கொண்டே வருகின்றன. ஒரு மனிதன் பிறந்த முதலிலிருந்து இந்த அணுக்கள் உருவாகுகின்றன அழிகின்றன, உருவாகுகின்றன அழிகின்றன, அதுபோல் படிப்படியே அழிந்து கொண்டே வருகின்றன. எப்படி இந்த இனிப்பு காணாமல் போய்கிறதோ, அதுபோல் இந்த சரீரம் மறைவதற்கு பெயர் மரணம் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் வந்து மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுடைய பக்தி யாரெல்லாம் வந்து பக்தி பாதையில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ, நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு மரணமும் ஒரு இனிப்பு சாப்பிடுவதை போலதான். ஏன் அப்படின்னா, பகவத் பக்தியில் இருப்பவர்களுக்கு அகிலம் மதுரம். ஆச்சாரியார்கள் பாடுகின்றனர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அகிலம் மதுரம், மதுராதிபதி அகிலம் மதுரம். பகவானை இப்போ சம்பந்தப்படுத்தினது எல்லாமே வந்து மிகவும் சுவையானது, சுவையானது, சுவையானது. இதுபோல் ஒரு ஒரு பக்தர் இறக்கும் இறப்பதே வந்து சுவையான விஷயம். ஏன் சுவையான விஷயம் அப்படின்னா, வைகுண்டத்தை அடைகின்றார். ஒரு பக்தன் மரணத்திற்கு பிறகு வைகுண்டத்தை அடைவது மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. அதனால் ஒரு பக்தன், ஒரு நல்ல மனிதன் பிறப்பதும் இனிப்பு சாப்பிடுவதை போல, இறப்பதும் இனிப்பு சாப்பிடுவதை போல. ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு யார் ஒருவர் வந்து நாஸ்திகவாதியாக இருக்கின்றார்களோ, யார் வந்து அசுரர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுடைய மரணம் மிகவும் கொடூரமானதாக இருக்கும். பகவான் இங்கே சொல்கின்றார், மிருத்யு சர்வஹரஷ்சாகம், நானே மரணமாக வருகின்றேன். வந்து தம்பட்டம் அடித்து கொண்டே இருப்பான், கடவுள் இல்லை, கத்திரிக்காய் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து அசுரர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய மரணம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் கொடூரமாக இருக்கும். அவர்களால் வந்து மலமூத்திரம் கழிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள், வாந்தி பேதி வரும் அவர்களுக்கு, ரத்தம் கக்குவார்கள். இது போன்ற யாரெல்லாம் நாஸ்திகர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வந்து தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுகின்றார்களோ, யாரெல்லாம் வந்து அசுரத்தனமாக இருக்கின்றார்களோ, அவர்களுடைய மரணம் மிக மிக கொடூரமாக இருக்கும். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பூனை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வாயில் பூனையோட குட்டியும் வாயில் தான் தூக்கிட்டு போவோம். அதே மாதிரி எலியவும் வந்து வாயில் தான் தூக்கிட்டு போவோம். ஆனால் பூனையை தூக்கிட்டு போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பூனைக்கு பூனையோட குட்டிக்கு எந்த விதமான அபாயமும் கிடையாது. இது என்னோடய அம்மா தான் தூக்கிட்டு போகுது அப்படின்ட்டு அதுக்கு நல்லா தெரியும், அது வந்து சிரிச்சுக்கிட்டே போகும் அந்த பூனைக்குட்டி. ஆனால் எலியை பார்த்தீங்க அப்படின்னா கதறிக்கிட்டே போகும், கத்திக்கிட்டே போகும், கதறிக்கிட்டே போகும். இருந்தாலும் வந்து அதே ஒரே ஒரு வாயில் தான், பூனையோட வாயில் தான் பூனையோட குட்டியும் தூக்கிட்டு போகுது, எலியையும் தூக்கிட்டு போகுது. இருந்தாலும் வந்து எலிக்கு வந்து மரணம், அதே வந்து பூனையோட தாயினோட குட்டியை தூக்கிட்டு போகும் பொழுது மகிழ்ச்சியாக செல்கிறது. அதுபோல் எவன் ஒருவன் பக்தி பாதையை பயிற்சி செய்கின்றானோ, அவனுக்கு எப்படி பூனை வந்து பூனையோட குட்டியை தூக்கிட்டு போவோமோ அதுபோல் மெதுமெதுவாக தூக்கிட்டு போவோம். ஆனால் வந்து எவன் ஒருவன் ஆஸ்திகன் நாஸ்திகனாக இருக்கின்றானோ, அசுரனாக இருக்கின்றானோ, அவனுக்கு வந்து பூனை வந்து எலியை தூக்கிட்டு போவது போல அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் ஏற்படுகின்றன. நம்ம தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து பிறப்பது முதலாவது நிலை. அதற்கு பின் பிறந்த பிறகு நாம் படிப்படியே வளருகின்றோம். இந்த சரீரம், மனித சரீரம் படிப்படியே, நம் குழந்தை பிறந்ததிலிருந்து படிப்படியே படிப்படியே வளருகிறது. இது இரண்டாவது நிலை. அதற்கு பின் நம்ம வந்து ஒரு டீனேஜ் பருவம், 18-19 வயசு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சரீரம் வளராது, அது அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை, திருமணம் செய்து நாம் குழந்தைகளை பெறுகின்றோம், அது நான்காவது நிலை. அதற்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு மலையில் ஏறினதுக்கு அப்புறம் இறங்கியே தீரணும், ஒரு மலை எப்படி ஏறுறோம் அதுக்கப்புறம் இறங்குறோம், அதுபோல் மனித சரீரம் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா வளருகின்றது, படிப்படியே வளருகின்றது. அந்த திருமணம் செய்து நம் குழந்தைகளை பெற்ற பிறகு கீழே இறங்குகின்றோம், படிப்படியாக நம்ம என்ன பண்ணுகின்றது, இந்த சரீரம் குறைந்து கொண்டே வருகின்றன. இது நான்காவது நிலை. ஐந்தாவது நிலை காணாமல் போகிறது, மரணம் என்பது ஆறாவது நிலை. இது போன்று மனித சரீரத்தில் ஒவ்வொரு தருணமும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதற்கு பின் பகவான் இங்கே கூறுகின்றார், நான் பெண்களின் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே பெண் அப்படிங்கிற சப்தத்துக்கு பெண் அப்படிங்கிறவங்களை குறிக்கிறது இல்லை. பெண் அப்படின்னு இங்கே எதை சொல்கிறார் அப்படின்னா, பிரகிருத்தியை சொல்கின்றார் பகவான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாமே வந்து பிரகிருதி, பிரகிருதி இயற்கையை சொல்கின்றார் பகவான். அதனால் முதலில் சொல்கின்றார் புகழ். சில பிரபுபாதர் கொடுத்திருக்கின்ற பொருளில் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது புகழோ, அதிர்ஷ்டமோ, அழகிய பேச்சோ, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமை இருக்கின்றதோ அவர்களை புகழத்தக்கவர்கள் என்று கூறுகின்றார். இது எல்லா குணங்களும் நம்மிடம் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று இருந்தாலும் புகழத்தக்கவர்களே. பார்த்தீங்க அப்படின்னா அறிவு, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர அறிவோடு இருப்பார், புத்திசாலியாக இருப்பார்கள். அவர்கள் இப்போ அவர்களோட புகழ் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க பரவும். இல்லைன்னா சில பேருக்கு ஞாபக சக்தி, நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்கனாலும் பட்டு பட்டு பட்டுன்னு பட்டுன்னு அடித்து தூக்கிடாது, அது கால்குலேட்டர்லாம் கிடையாது. இப்போ ஏதோ இன்னும் சொல்கிறான், அதுதான் இது எதையும் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், இந்த இந்த நம்பர் பிரிக்க உடனே சொல்லுவார். ஞாபக சக்தி, அதுபோல் கம்பீரமான பேச்சு, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பேசுவார்கள். அதுபோல் அதிர்ஷ்டம், இதுபோல் எல்லா விதமான குணங்களும் இருந்தாலும் இல்லை ஏதோ ஒன்று இருந்தாலும் அவர்களை புகழத்தக்கவர்கள். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா புகழ், எவன் ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கின்றனோ அவன் வந்து புகழ் அடைந்து விடுவான். எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் யாராக ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருக்கான், நேர்மையாக இருக்கான் அப்படின்னா அவனோட புகழ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சமஸ்கிருதமும் வந்து உலகத்தில் வந்து மிக மிக புகழ் பெற்றது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு மொழி. ஏன் அருமையான மொழி அப்படின்னா வந்து கடவுள் பேசக்கூடிய மொழி. பகவான் சமஸ்கிருதத்திலே பேசுகின்றார். வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லோருமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கின்றன. சமஸ்கிருதத்துக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிகவும் அழகான மொழி. இதை வந்து நம்ம படிக்கும் பொழுதும் நம்ம இப்போ சமஸ்கிருத ஸ்லோகங்களை படித்தோம் அப்படின்னா நம்மளோட மனதுக்கும் நம்மளோட ஹிருதயத்துக்கும் மிகவும் மிகவும் வந்து ஆனந்தமாக வந்து இருக்கும். யாராவது நல்ல சமஸ்கிருதம் ரிதத்தோட அதில் கொடுத்துருக்க எப்படி படிக்கணுமோ அந்த மீட்டரோட யாருனா படித்தாங்க அப்படின்னா வந்து மனசுக்கும் ஹிருதயத்துக்கும் கேட்கறதுக்கு ஆனந்தமாக வந்து இருக்கும் சமஸ்கிருத மொழி. அதனால தான் சில பிரபுபாதர் பொருளர்கள் கொடுத்திருக்கின்றார், புகழ் பெற்றது சமஸ்கிருதம், புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன சார் அப்படின்னா ஒருத்தனுக்கு லாட்டரியில் 5 கோடி ரூபா விழுந்திருக்கு சார், அவன் அதிர்ஷ்டசாலி சார் அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக வந்து செய்தித்தாள்லாம் போட்டுறவங்க பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு 5 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்துருச்சுங்க, இவர் தாங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் கருது முடிவு பண்ணுகிறோம். அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் கிடையவே கிடையாது. எது அதிர்ஷ்டம் அப்படின்னா எவன் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கின்றானோ சாந்தமாக இருக்கின்றானோ, குறிப்பாக பகவத் பக்தி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவத் பக்தி பண்ணி எவன் ஒருவன் சாந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்க்கையில் இருக்கிறானோ அவனே அதிர்ஷ்டசாலி. 5 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்துச்சு, சந்தோஷமே இல்லை அமைதியே இல்லை அப்படின்னா அவன் எப்படி அதிர்ஷ்டசாலியாக நம்ம கருத முடியும்? அதனால் வந்து அமைதி சாந்தமாக எவன் ஒரு மனிதன் பகவத் பக்தி செய்து இருக்கின்றானோ அவனை அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றது. அதுக்கப்புறம் அழகிய பேச்சு. அழகிய பேச்சு அப்படின்னா உண்மை பேசுதல். உண்மை பேசுவது அழகிய பேச்சு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உண்மை பேச மாட்டேன், ஆனால் எல்லாரும் உண்மை பேசணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறது. இது வந்து படுமுட்டாள்தனமான வந்து ஒரு நினைப்பு. ஏன் அப்படின்னா இப்போ என்னோட மனைவிகிட்ட நான் வந்து உண்மையாக பழகிறது கிடையாது, ஆனால் என் மனைவி மட்டும் என்கிட்ட உண்மையாக பழகணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது, இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான காரியம். அதுபோல் நம்ம எப்போ வந்து உலகத்தில் வந்து உண்மையாக நடந்து கொள்கின்றோமோ உண்மையாக பேசுகின்றோமோ மற்ற மனிதர்களிடம் அவர்களும் நம்மிடம் வந்து உண்மையாக நடந்து கொள்வார்கள். அவர்களும் வந்து உண்மையாக, ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார், ஒரு அரசர் பானையை கட்டி எல்லாரும் பால் ஊற்றுங்கன்னு சொன்னார். அப்போ எல்லாம் நினச்சானா உலகமே வந்து பால் ஊற்றும் போது நம்ம ஒரு ஆள் தண்ணி ஊற்றும் போது என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றினானா. அதுபோல் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணான் அப்படின்னா அவனும் நினச்சிக்கிட்டானா, ஊவே பால் ஊற்றுது நான் ஒருத்தன் தான் தண்ணி ஊற்றுறேன் அதனால் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினச்சி எல்லாம் என்ன பண்ணான் அப்படின்னா ஊற்றிட்டு வந்தான். ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அரசர் சொன்னார், கழட்டி எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்பானையை கழட்டி பார்த்தா எல்லாம் தண்ணி தான் இருந்துச்சான், ஒரு பயிலும் வந்து பால் ஊற்றலையாம். அதுபோல் ஒவ்வொருத்தரும் நம்ம உலகத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா உண்மையை பேச வேண்டும். நான் போய் பேசுவேன், அடுத்த மனிதர்கள் உண்மையை பேசுவேன், உண்மையே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு பொழுதும் நடக்கக்கூடாது. இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் போனால் ஒரு மாதிரி பழகிறான், இன்னொரு நேரத்தில் போனால் இன்னொரு மாதிரி பழகிறான். ஒரு நேரத்தில் உண்மையாக சொல்கிறான், வாங்க வாங்க நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறான், அடுத்த நேரத்தில் போனோம் அப்படின்னா உனக்கு ஏன் நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா அழகிய பேசு உண்மை நம்ம வந்து பேசுவதே கிடையவே கிடையாது. அதனால் வந்து மனிதர்கள் எல்லோருமே வந்து உண்மையாக பேசும்பொழுது ஒரு மனிதன் நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சு கொள்ளலாம், நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் பகவான் சொல்லுகின்றார் ஞாபக சக்தி, ஸ்மிருதி என்று அழைக்கக்கூடியது. பல விதத்தை நம்ம வந்து பல விதமாக வந்து புத்தகங்களை படிக்கின்றோம், பலவித புத்தகங்களை படித்த பிறகு ஒரு மனிதன் ஞாபகம் வைத்திருந்தான் அப்படின்னா இது கடவுளினுடைய பரிசு என்று அழைக்கப்படுகிறது. நம்ம படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும், எவ்வளவோ படிக்கிறோம் அது எல்லாமே நமக்குல ஞாபகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் இப்படி என்ன ஜெராக்ஸ் மிஷின் எடுக்குது, ஜெராக்ஸ் மிஷினு ஸ்கேனிங் மிஷின் எடுக்குது இல்லையா, அதில் ஸ்கேன் பண்ணுது என்ன பண்ணுது, அந்த ஒரிஜினல் இருக்கிறத அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் வச்சுக்குது. அந்த மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் கஷ்டில் பிரபுபாதர் சொல்கின்றார், இது கடவுளினுடைய வரப்பிரசாதம் என்று அழைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் வந்து ஞாபக சக்தி, பிறகு அறிவு. அறிவு அப்படின்னா மேதா. அறிவு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஞாபகத்தை வைத்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது நிலை. ஞாபகம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அது அறிவு கிடையவே கிடையாது. எப்போ நமக்கு தேவையோ அப்போ அந்த உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அறிவு என்று அர்த்தம். இப்போ ஒரு காரில் போயிட்டே இருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கார், காரில் போயிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு, அவருக்கு தெரியுது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு, ஆனால் சரி பண்ண தெரியல, அது என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் நம்ம வந்து கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது வந்து நமக்கு வந்து அறிவு. ஆனால் கோவம் வர நேரத்தில் வந்து நம்ம அதை கட்டுப்படுத்துகிறோமா, கிடையவே கிடையாது. அதை அப்படியே என்ன பண்ணுறோம், மாடை அவுத்து விடுற மாதிரி அவுத்து விட்டுறோம். அதுக்கப்புறம் கோவப்படுறோம், கோவப்பட்டுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அடடே கோவப்பட்டுட்டனே அப்படின்னு நினைக்கின்றோம். அதனால் அறிவு அப்படின்னா என்ன, ஒரு மனுஷன் வந்து படிக்கிறான், படித்ததை வந்து ஞாபகம் வைத்திருக்கின்றான், ஞாபகம் வைத்திருப்பதை வந்து தேவைப்படுகின்ற நேரத்தில் அவன் உபயோகப்படுத்துகிறான் அல்லவா, அதுவே வந்து அறிவு, ஸ்மிருதி மேதா என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து உறுதி. உறுதி அப்படின்னா திருப்தி. எவன் ஒருவன் மனித வாழ்க்கையில் வந்து கலங்காமல் திடகார்த்தமாக இருக்கின்றானோ அதற்கு பெயர் உறுதி என்று அழைக்கப்படுகிறது. என்னதான் வந்து பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையும் சமாளித்து போகிறவனுக்கு பெயர் உறுதி என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பொறுமை. பொறுமைனா ஷமா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பொறுமை, பொறுமைனா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து சில பிரபுபாதர் கொடுத்திருக்கின்ற பொருளுரில் எல்லா விதமான தகுதிகளும் இருக்க வேண்டும், எல்லா விதமான தகுதிகளும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவன் வந்து மிகவும் தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும், பணிவுடனும் தன்னடக்கத்துடனும் இருக்க வேண்டும். முழு தகுதி ஒரு மனுஷன் பெற்றிருந்தான் அப்படின்னா அவனை குறிப்பாக வந்து அவனை கையில் பிடிக்கவே முடியாது. இப்போ நம்மளே வந்து யாருன்னா யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இல்லை உலகத்தில் ஏதோ ஒன்றில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கவே முடியாது, கையில் பிடிக்கவே முடியாது. அதுபோல் ஒரு மனிதனுக்கு எப்போ முழு தகுதி பெறுகின்றானோ, முழு தகுதி பெற்ற பிறகு அவன் பணிவுடனும் தன்னடக்கத்துடனும் எவன் ஒருத்தன் இருக்கின்றானோ அவனே பொறுமைசாலி என்று கருதப்படுகின்றன. அதற்கு பின் ஒரு மனிதன் எப்பொழுது துக்கத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் துக்கத்திலும் எப்பொழுதும் அவன் சமநிலையில் இருக்கின்றானோ அவனுக்கு பெயர் பொறுமைசாலி என்று அழைக்கப்படுகின்றது. நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக மட்டும் இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வரவே வராது. நம்ம என்ன பண்ணுறோம், படபடபடபடபடபடபடபடன்னு அது ஓடிக்கிட்டே ஓடியாந்துட்டே இருக்கும். மன சாந்தமாக பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா, இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு மோதிரம் விழுந்துச்சு அப்படின்னா கலக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் சாந்தமாக இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், தண்ணியெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் மோதிரம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம உடனே எடுத்துடலாம். அதை அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுபோல் நம்மளோட மனமும் என்ன பண்ணோம், நம்மளும் வாழ்க்கையில் வந்து பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, பகவான் உருவாக்குபவனும் மரணமும் நானே என்று பகவான் குறிப்பிட்டார். அதற்கு பின் பெண்களின் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.